கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று ராத்திரியில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் மக்களில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்தர்களுடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் இணைக்கூட்டம் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடு கூட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இன்னால் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்திற்கு முன்பாக போனார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தாராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு என்று சொன்னார். யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்பு போல அதன் கரையெங்கும் புரண்டது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10 ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான்.
நம்ம போன வாரம் யோசுவா 3 அதிகாரத்தில் ஒரு கடவுளுடைய மீட்பின் செயல்கள் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய செயல்கள் தான். செங்கலை கடந்தது ஒரு பெரிய நிகழ்வு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு 3 அதிகாரத்தில் பார்த்தோம். அதை நம்ம யோசித்து கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ அதில் பிரம்மாண்டமாக இருக்கும். அதை அனுபவித்தவங்கன்றதை யோசித்து பார்க்கணும். பாருங்கள் மூணு நாளுக்கு அவங்க மூணு நாளுக்கு அந்த இந்த செத்திமிலிருந்து கடந்து யோர்தான் கரை அறையில் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க. அவங்க கேம்ப் போட்ட பிறகு ஒரு காலியில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே நான் உங்களுக்கு சொன்ன யோர்தான் நதி ஒரு ஹார்வெஸ்ட் டைமில் அது வந்து அந்த லெபனோன்ன்ற அந்த மலை அந்த ஸ்னோ ஐஸ் இருக்கிற இடத்துலேருந்து புரண்டு வருகிற ஒரு நதி. அந்த டைமில் பயங்கரமாக வரும், பயங்கரமாக வந்து அது கரையெல்லாம் தாண்டி 50 மடங்கு கூட பெருசாகும் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி காலையில் அவங்க எந்திரிக்கும் போது ஒரு அங்கே நம்ம இருக்கிற மாதிரி நம்ம அதை கண்ணில் பார்த்த மாதிரி நினச்சோன்னா காலங்காத்தாலேயே அந்த சூரியன் ஆரஞ்சாக அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த நதியில் போய் அவங்க அந்த காட்சியை பார்த்து அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு அந்த கமாண்டர்ஸ் காலங்காத்தாலேயே போகிறாங்க, போய் அந்த அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் பொட்டி படுக்கெல்லாம் கட்டுங்க, நம்ம அந்த எப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்குறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஜனங்கள்லாம் தங்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தங்களுடைய ஆயிரக்கணக்கான மிருகங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பாருங்களேன் அந்த ஓடுகிற யோர்தான் நதிக்கு எதிர்க்க நிற்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் அவங்க நிற்கிறாங்க பாருங்களேன், பெரிய திரளான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். அந்த எக்கச்சக்கமான கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு கூட்டம் சின்ன தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆசாரியர்கள் நடந்து வராங்க. அவங்க துணியை பார்த்தா மினுமினுமினு வெள்ளை லெனன் கிளாத்தை போட்டிருப்பாங்க இல்லைங்களா. லெனன் கிளாத்தை போட்டு 4 பேர் அந்த உடன்படிக்கை பெட்டியே அவர்கள் சுமந்து வெளியே வராங்க. அந்த பெட்டி கோல்டில் செய்யப்பட்டது இல்லைங்களா. அந்த அது மேலே இருக்கிற ஏஞ்சல் அந்த கோல்டு அந்த வெளிச்சத்துக்கு அப்படியே மினுக்கும். அதை எல்லாரும் பார்க்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு அந்த ஆசாரியருங்க போகிறாங்க. இந்த ஜனங்க தங்களுடைய கண்ணை ஊக்கமாக அதில் வச்சுட்டு ஒரு ஒரு சைலன்ஸ் இல்லைங்களா, ஒரு பயங்கரமான சைலன்ஸ். அந்த பெட்டியை கவனித்து அவங்க பார்க்கணும். அந்த பெட்டி ஒரு அடி அந்த பெட்டியை பார்க்கணும். அந்த பெட்டியை பார்த்து தான் இவங்க நடப்போடணும். அந்த பெட்டி மூவ் ஆச்சுன்னா இவங்க மூவ் ஆகணும். அந்த பெட்டி ஸ்டாப் ஆச்சுன்னா உடனே ஸ்டாப் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நடப்போட்டு வரும்போது ஒரு பக்கம் எங்கே போகிறீங்க ஆசாரியர்களே அப்படின்னு கேட்டால் யோர்தானை பார்த்து போகிறோம். அந்த யோர்தானை பார்த்து போனால் அப்படி வருது பயங்கரமாக, கிட்ட போகிறதுக்கே பயம், எங்கே சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்கன்ற மாதிரி நம்ம நினைக்கணும். பார்க்குறவங்க அப்படி தான் தோணும், ஏன் அது கிட்ட போனால் விடாது. ஆனால் இவங்க போயிட்டே இருக்காங்க முன்னாடி. அவங்க அந்த ஆசாரியர்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்லோ மோஷனில் யோசிச்சு பாருங்கள், வத 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 வதான்னு தண்ணி கொட்டுது, இவங்க 100 அடி இருக்குது இன்னும் போகிறதுக்கு போகிறாங்க, 50 அடி ஏதாவது ஆகுதா, யோர்தான் நதி பெரியதா, ஒன்றும் ஆக மாட்டேங்குது, 50 அடி 10 அடி வந்தாச்சு, இன்னமும் இல்லை கிட்ட வந்தாச்சு, ஒன்றுமே ஆகலை. வந்து அவங்க கால் எடுத்து விசுவாசத்தில் அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே யோர்தான் நடுங்கி போகிற மாதிரி, ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்துக்கு அறிகுறியாக வல்லமைக்கு அறிகுறியாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டி அவங்க சுமந்து கொண்டு போகிறதுனால அந்த யோர்தான் நதி பயங்கரமாக பாஞ்சு வருகிற அந்த நகி பிறண்டு பயந்து இவங்களுக்கு பயந்து போகிற மாதிரி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த காட்சி, அந்த நொர தள்ளி அந்த மண்ணெல்லாம் இழுத்துக்கிட்டு கலர்றா அப்படியே இவங்க 1 அடி எடுத்து வச்சா அது ஒரு துணி கிளியில மாதிரி கிழிஞ்சு கிழிஞ்சு கிழிஞ்சிட்டு அவங்களுக்கு இடம் காமிச்சிட்டு போகுது. என்ன மாதிரி இருக்கும் அந்த காட்சி. இந்த பக்கம் அது இந்த தண்ணி அதெல்லாம் என்ன, இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்கணுன்னுவாங்க இல்லைங்களா. மேல் ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், சைட்லேருந்து பார்க்கணும், பயந்துருந்து பார்க்கணும், ஒரு கேமரா எல்லா ஆங்கிளில் வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும். மேலே இருந்து பார்த்தோன்னா இந்த தண்ணி அப்படியே பிரியுது. பிரியும்போது இந்த பக்கம் ஓடுற நதி போய் அந்த டெட் சீல போய் முடியுது. அப்போதுக்கப்புறம் தண்ணியே காணும், நின்று இது இந்த காற்று அதை ஆறிடுச்சு, அந்த ட்ரை பெட் ஆயிடுச்சு, இந்த நதி போய் டெட் சீல போய் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் தண்ணி முன்னாடி போக முடியாமல் என்ன ஆகுது, அது பிறண்டு ஒரு குவியலாக பெருசாக ஒரு லேக்காக பின்னாடி 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 போய் ஒரு 20-25 மைல் ஆதாம் பட்டணத்து வரைக்கும் ஒரு பெரிய லேக் மாதிரி தெரியுது. அது பிறண்டு சுருண்டுக்கிட்டே போகுது. எப்படி இருக்கும் மேலேருந்து பார்த்தோம்னா, இந்த பக்கம் இந்த நதி சுருண்டு போய் இந்த பக்கம் கட் ஆயிடுச்சு, இங்கே ஒரு ஜனக்கூட்ட நதி அதை கிராஸ் பண்ணுது, திரளான ஜனங்க அதை கிராஸ் பண்ணி வராங்க. அங்கே மினுமினு மினுமினு நினுக்குது நடுவில் யோர்தான் நதி. நடுவில் பார்த்தோன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆசாரியருங்க அப்படியே கண்ணே கூசுகிற மாதிரி ஒரு கோல்டு அங்கே மினுக்குது. அது நடுவில் இருந்து ரெண்டையும் பிரித்து இந்த ஜனங்க அதை கடந்து போகிறார்கள். என்ன ஒரு காட்சியாக இருக்கும், எப்படி இருக்கும் அந்த ஜனங்க பயங்கரமாக அந்த ஜனங்க அந்த அதை அனுபவித்தவங்க அதான் ஒரு பெரிய சாதாரண பத்த கூட்டம் இருக்காது, எக்கச்சக்கமாக மில்லியன்ஸ் ஆஃப் கூட்டம். யோசிச்சு பாருங்களேன், அவங்க எல்லாரும் அதை கடந்து அவங்க அந்த ரிவர் பெட்டை கடந்து அவங்க போகிறாங்க. அவங்க போகும்போது அந்த ஜனங்களுக்கு கடவுளுடைய வல்லமையை பற்றி எவ்வளோ ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கோம், புரியுதுங்களா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா, எவ்வளோ இந்த தேவன் இதை செய்ய முடியும்னா அவர்னால் இன்னுமே எதையும் செய்ய முடியுன்ற தைரியம் அவங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா. இதை செய்கிற கடவுள்னால் இன்னுமே எது செய்ய முடியாது அப்படின்ற இந்த உடன்படிக்கை பெட்டி பார்த்துக்கிட்டு போனோன்னா எல்லாத்தையும் நாம் ஜெயிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துடும். எதுங்க ஒரு கூட்டம், வனாந்திரத்துலேருந்து வந்த கூட்டம், என்ன போர்த்தரமாக இருக்கும் அவங்களுக்கு, என்ன ஆயுதங்கள் இருக்கும், பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாக படையெடுத்து இவங்க என்ன போக முடியும்? கடவுள் மேலே இருந்த இந்த கான்ஃபிடென்ஸ் தான், இது ஒரு அஷூரன்ஸாக அதை செய்கிறார் இல்லைங்களா. அதைத்தான் மூணாவது அதிகாரத்தில் பாருங்களேன், யோசுவா வந்து ஒரு அஷூரன்ஸாக அவங்களுக்கு காட்டுறாரு. ஒன்பதாவது வசனம் என்ன சொல்கிறார் படிங்களா? மூணு ஒன்பது,
யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும்
இதோ அடையாளமாக. எதுக்கு அடையாளம்? இப்படி நீங்கள் போய் அந்த கானானியரும் இட்டைட்ஸு அந்த பெரிசைட்ஸு அந்த ஆமோரியர்களையும் எபூசியர்களையும் அவர் விரட்டி அந்த பூமியை உங்களுக்கு கொடுப்பார்ன்றதுக்கு ஒரு அடையாளமாக, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவர் அதை சொல்கிறார். இதை அவர் செய்கிறார். இதை பார்த்த நீங்கள் என்னத்தை நம்பணும்? இந்த செய்த தேவன் இதை எல்லாத்தையும் செய்ய போகிறார் என்பதை நீங்கள் நம்பணும். ஒரு கிரேட் லாஜிக் அது பாருங்களேன். இதைத்தான் அந்த அவிவிசுவாசமான ஜனங்க மறுத்து போயிட்டாங்க. என்ன, செங்கடலை பிரித்தவர் நமக்கு கானானியர் கொடுக்க மாட்டாரா? எகிப்து தேசத்தையே பஸ்பமாக்கி நம்மளை விடுதலை பண்ணி கூட்டு வந்தவர் இந்த கானானியருக்கு கொடுக்க மாட்டாரான்றத கனெக்ட் பண்ண அவங்க விட்டுட்டாங்க. இதுதான் சொல்லுவாங்க தியாலஜின்னும் போது தியாலாஜிக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு லாஜிக் இருக்குது, பைபிள் யூஸ் பண்ணுற ஒரு லாஜிக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு செஞ்சுருந்தா மற்ற காரியத்தை செய்ய மாட்டாரா? அதைத்தான் நம்ம நம்பணும் பாருங்களேன். பைபிள் அதை அடிக்கடி பயன்படுத்துது. அதை நம்ம நம்பாமல் போகும்போது அது அவிவசுவாசமாக நம்மளை கடிந்து கொள்ளுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படி பண்ணிட்டாங்க பாருங்களேன். செங்கடலை பிரித்த தேவன் யாத்ராம் 16 பார்த்தோம்னா, ஐயோ நம்ம போக முடியாது, ஐயோ நம்ம வனாந்தத்திலே செத்து போவோம். ஏன்? அவிவசுவாசம் அவங்களுக்கு. இதை செஞ்ச தேவன் மற்றது எனக்கு செய்ய மாட்டாரான்ற கனெக்ஷன் அவங்க பண்ண மறுத்து போயிட்டாங்க பாருங்களேன். அதே மாதிரி தான் ரோமர்லேயும் பவுல் அப்படி ஒரு லாஜிக்கை சொல்கிறார் படிங்களா. ரோமர் 8:32, இதை செய்த தேவன் மற்ற எந்த காரியங்களும் உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு அதே லாஜிக்கை பவுல் அங்கே பயன்படுத்துகிறார் பாருங்களேன்.
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதது எப்படி?
இதே மாதிரி ஒரு லாஜிக் தான் அதுவும் பாருங்களேன். தன்னுக்கு கொடுக்கவே செய்ய கடவுள் செய்யக்கூடிய மிக மிக பெரிய காரியம், மிக மிக பெரிய வல்லமையான காரியம் வந்து தன்னுடைய ஒரே குமாரனியே உங்களுக்காக கொடுத்தாரே, அதோடு கூட அவர் பராமரிப்புலையோ பரிசுத்தமாக்குதுலையோ மற்ற காரியங்களையோ உங்களுக்கு செய்யாமல் இருப்பது எப்படி? நீங்கள் எப்படி அவிவிசுவாசமாக இருக்கலாம் அப்படி தான் பவுல் கேட்குறார். அதே மாதிரி தான் பாருங்களேன், அந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். கடவுள் வந்து ஒரு சில நேரங்களில் அவருடைய வல்லமையை பயங்கரமாக வெளிப்படுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காட்டுறார். செங்கடல் பிரித்து காமிச்சார், இங்கே யோர்தானை பிரித்து காட்டுறார், தன்னுடைய குமாரனை அமைச்சு காட்டுறார். அது டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்த தேவ ஜனங்கள் என்ன நம்பணும்? ஆபத்து காலம்னு வந்துச்சுன்னா, எவ்வளோ எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா, எவ்வளோ பெரிய காரியத்தை செய்த தேவன் எனக்கும் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் வாழணும். அதுக்கு தான் அவர் செய்கிறது இல்லைங்களா. இந்த தேவன் என்ன, அந்த வசனத்தில் என்ன வருது? சர்வ பூமிக்கும் எப்படி வருது?
இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்தில்
பாருங்களேன். சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய உடன்படிக்கை பெட்டி என்ன சொல்றார் அதுல? சர்வ பூமிக்கும் ஆண்டவர், இந்த தேவன் வந்து உன்னுடைய இப்படி பெரிய அதிசயங்களை செய்தவர், இப்படி பெரிய பவர் செய்த தேவன் வந்து உன்னுடைய சிறு சிறு காரியங்களுடைய ஆபத்து, வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு ஆபத்துக்கு போதுமானவர். அவர் போதுமானவர் இந்த சிறிய சிறிய காரியத்துக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, சர்வ பூமிக்கும் ஆண்டவர்னா என்ன, அவருடைய போதுமான தன்மையை அவங்களுக்கு விளக்குறார். உங்களுக்கு வேறு யாருமே தேவையில்லை, இந்த தேவன் போதும். இவர் வந்து சின்ன குட்டி கடவுள் இல்லை, முஸ்லீம்களுக்கு ஒரு கடவுள், அந்த இந்துங்களுக்கு ஒரு கடவுள்ன்ற மாதிரி இல்லை, சர்வ பூமிக்கும் கடவுள் இவர் தான். இந்த தேவன் தான் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கார், இவர் செஞ்ச மாதிரி இவர் யார் செய்ய முடியும். அந்த தேவனை நம்புகிறவர் ஜனங்களுக்கு அவர் தானே ஈடுபட்டு அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தங்கள் வாழ்க்கையில் அவங்கள காப்பாற்றுறாரு, தங்கள் மக்கள் வாழ்க்கையில் அவர் ஈடுபடுகிற தேவன். ஜீவனுள்ள தேவன்னா என்ன அர்த்தம், அவர் கல் இல்லை, கல்லுக்கிட்ட எவ்வளோ கும்பிடு போட்டாலும் அது கல்லாக தான் இருக்கும், ஒன்றுமே மாறாது. ஆனால் இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள கடவுள். அவர் தன்னுடைய ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்க்குறவர், உணர்றவர், அந்த கஷ்டத்துக்கு தான் பதில் கொடுக்குறவர், தன் கஷ்டத்தை காப்பாற்றணும்னு ஈடுபடுறவர். பாருங்களேன், அந்த தேவனை நீங்கள் வணங்குகிறீர்கள், உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் அவர் போதும், சர்வ பூமிக்கும் தேவனானவர். அந்த தேவனை நம்ம சின்னது பறித்திடக்கூடாது, அதை தான் அங்கே அவங்களுக்கு உணர்த்துறார். இதை செய்ய போகிற இது ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், இதை செஞ்ச தேவன் மற்ற எல்லாத்தையும் அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை என்ன பார்க்குறோம், இந்த நிகழ்வு வந்து யோசுவாவை கனப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக 3:7 வருது பாருங்களேன்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த நிகழ்வில் ரெண்டு நடக்குது, அது ஜனங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் நடக்குது, யோசுவாவை அந்த ஜனங்களுக்கு மேலே உயர்த்துறார், கண்களுக்கு மேலே உயர்த்துறார். நம்ம கேட்டு பார்க்கணும், ஏன் கடவுளுடைய உடன்படிக்கை அதைத்தானே உயர்த்தணும், ஏன் யோசுவாவை உயர்த்துறாரு அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து யோசுவா வந்து இப்போ அவங்களுடைய மிலிட்ரி, மோசே இறந்து போயிட்டார், யோசுவாவுடைய முதல் வேலை இது இல்லைங்களா, அந்த முதல் வேலையில் அந்த ஜனங்க வந்து யோசுவா மேலே ரெஸ்பெக்ட் வச்சு மதிப்பு வச்சு யோசுவாவை நம்பி வரணும் இல்லைங்களா. இனிமேல் வரப்போகிற ஜெயமெல்லாம் யோசுவா மேலே அவங்க வைக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது, யோசுவாவை பின்பற்றணும். அதனால் அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு யோசுவா மேலே நம்பிக்கை வரணும். அது மாத்திரம் யோசுவாக்கே தன்னுடைய ஆண்டவர் மேலேயும் தன்மேலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் இல்லையா. அதனால் யோசுவாவுக்கு அந்த காலத்தில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உதவியை செய்கிற மாதிரி பாருங்களேன். ஏன்னா ஒரு மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய தோல்வி ஆகுறது, வார்லெல்லாம் தோல்வி ஆகுறது எதுக்குன்னு பார்த்தோன்னா, அந்த தலைவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான். அந்த தலையை அடித்தோன்னா போயிடுச்சு, அந்த ஆர்மியே திக்கு தசையாக போயிடும் இல்லைங்களா. அந்த தலைமை வீக்காக இருந்துச்சுன்னா ஜனங்கள்லாம் தோற்று போயிடுவாங்க. ஒரு தலைமை, இதில் தலைமை மேலே அந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு பின்பற்றுறாங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த ஜனங்கள் முன்னேற முடியும். அதனால் அந்த அளவுக்கு தான் அவங்க சுதந்திரத்தை மேற்கொள்ள முடியும். அதனால் யோசுவாவுக்கு, அது மாத்திரம் இல்லாமல் யோசுவா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைப், ஒரு நிழல் இல்லைங்களா, ஒரு நிழல். ஏன், யோர்தானை அவங்க கடக்கும்போது பெரிய காரியத்தை அவர்கள் செய்ய போகிறாங்க. இன்னுமே யோர்தானை அவங்க கடந்து வரும்போது யோசுவா அவங்களுக்கு பெருசாக இன்னுமே தெரிய போகிறார், ரொம்ப மதிப்பு வச்சுருப்பாங்க. இந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் அந்த மதிப்பு இருந்துச்சா யோசுவா மேலே? இன்னும் சொல்ல போனால் இவங்க அப்பா அம்மாவே யோசுவாவை கொலை பண்ணோன்னு நினச்சாங்க ஒரு காலத்தில். உங்களுக்கு தெரியுமா யோசுவா எவ்வளோ பெரிய அவமானத்தை அனுபவிச்சாருன்னு. ஒரு காலத்தில் அந்த வேவு பார்க்க அனுப்பும்போது 12 பேரை, அதில் வந்தவர 10 பேர் ஒரே புலம்புனாங்க. யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் என்ன பண்ணாங்க, என்ன அப்படி பண்ணாதீங்க, ஆண்டவரை சோதிக்காதீங்க, ஆண்டவரை நம்புங்க, அவர் விடுதலை தருவார்னவுன்னு அந்த ஜனங்கள்லாம் யோசுவாவை கல்லெறிஞ்சி சாவடிக்கலான்ற வாய முடியா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ரொம்ப அவமானப்பட்டு போனார் யோசுவா ஒரு காலத்தில். அந்த யோசுவாவை, அவருடைய அந்த அப்போ காமிச்ச விசுவாசத்தை ஆண்டவர் இப்போ கனம் பண்ணுற மாதிரி அவரை உயர்த்துறார். அதான் பார்க்குறோம் இல்லைங்களா, அவரை ஹானர் பண்ணுறார். இவங்க பெற்றோர்கள் அவரை அவமானப்படுத்தின மாதிரி, இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் உயர்த்துகிறேன் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல். ஏன்னா அங்கேயே ஒரு ஒரு அடையாளங்களில் கேரக்டரில் இயேசுவை பார்க்கலாம். பல ஏற்பாடில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மத்தேயுவில் அதெல்லாமே இயேசுவில் வந்து முடியுது, யோசுவாலையும் பார்க்கலாம். எந்த யோர்தானுக்கு நடுவில் யோசுவாவை கனம் பண்ணாரோ, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் அதே யோர்தானுக்கு நடுவில் மெய்யான தேவகுமாரன் உண்மையான யோசுவா வந்து அங்கே ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகுது? அதே யோர்தான் நதி தான் எடுக்கும்போது வானம் திறந்து இவர் என் நேச குமாரன் அவரை உயர்த்தி காமிச்சார் இல்லைங்களா. இட்ஸ் அ ஷேடோ. யோசுவா உயர்த்துறத பார்க்கும்போது ஒரு நிழலை அங்கே நம்ம பார்க்குறோம் அழகாக. அதனால தான் அது ரொம்ப முக்கியத்துவம் அங்கே படுத்துறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த 2 பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டு இப்போ 4வது அதிகாரத்தை பார்க்கும்போது என்ன நடக்குது? 4வது அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை கிராஸ் பண்ணி அவங்க நின்று எல்லாம் கிராஸ் பண்ணி வராங்க. எப்படி கிராஸ் பண்ணி வராங்க? ஏ, அக்வேரியம் நல்லா இருக்குது, அங்கே மீன் நல்லா இருக்குது, அதெல்லாம் பார்த்து நான் வராங்க. எப்படி வந்தாங்கன்னு போட்டிருக்கு 10வது வசனத்தில் தீவிரித்து பாருங்களேன். அங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா இருக்குது. சில பேர் சீக்கிரமாக வாங்கன்னா வரவே மாட்டாங்க, புரியுதுங்களா? ஏன்னா சீக்கிரம் வானம் வரவே நிதானமாக ஆடி அசைஞ்சு அண்ணனடை போட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்த மாதிரி தெரியல. ஏன் தீவிரித்து வந்தாங்க நமக்கும் தெரியல. ஒருவேளை அந்த நான் ரிவர் சொன்னேன் இல்லைங்களா, ஒருவேளை திடீர்னு அது வந்துருச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். வால் இந்த பக்கம் நிற்குது, அடிச்சிச்சுன்னா பிச்சுட்டு போயிடும். அதனால தீவிரித்து ஒருவேளை ஆண்டவர் உற்ற போகிறாரு. இன்னொன்று, அந்த ஆசாரியர்கள் பொறுமையாக சோதிக்க முடியாது. அவங்க எவ்வளோ நேரம் தான் அதை தூக்கிட்டு நிற்பாங்க இல்லைங்களா, திடீர்னு அவங்களுக்கும் டயர்டாயிராதா? அதனால் தீவிரித்து ஒருவேளை சில பேர் சந்தேகத்துலேயோ வர்றாங்க. சில பேர் அந்த ஆக்கான்ன்ற திருடனும் அங்கே தான் இருக்கிறான், அவனுடைய குற்ற உணர்வுனால தீவிரித்து வந்திருக்கலாம். பல காரணங்கள், ஆண்டவர் சோதிக்கக்கூடாது அப்படின்னு அவசர அவசரமாக எல்லாரும் வராங்க. வந்து என்ன ஆகுது? பலவீனர் எல்லோரும் அதை கடந்து வந்த பிறகு ஒருத்தரே உள்ள ஒரு எலும்பை கூட விடல, எல்லாம் கடந்து வந்துட்டாங்க பாருங்களேன். கடந்து வந்து 4வது அதிகாரத்தில் என்ன ஆகுது? அடுத்தது இவங்க என்ன செய்யணும்? அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யலாமா? இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு காத்துருக்குறாங்க பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒருவேளை நான் நினைக்கிறேன் யோசுவா போய் அதை பார்த்து யோசுவா போய் முகம் குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருப்பார் இல்லைங்களா. செஞ்சிருப்பார். செஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு பாருங்களா. என்ன கட்டளை? யோசுவா, நீ 12 ஆளுகளை செலக்ட் பண்ணி, யோசிச்சு பாருங்களேன், அந்த சீனை கற்பனை பண்ணி பார்க்கணும். அதை எல்லாம் கடந்து வந்து அந்த கரையில் நிற்கிறாங்க. நின்ன பிறகு என்ன நடக்கிறது? ஆசாரியர் ஒண்டி அங்கே நடுவில் நிற்கிறாங்க. என்ன நடக்குது? எல்லாம் ஆஸ்ட்ராக்குன்னுவாங்க தெரியுங்களா. ஆஸ்ட்ராக்குடா எப்படி இருக்கும்? அங்கே நின்னோன்னா அந்த 6 ஒரு பக்கம் புரண்டு போயிட்டுருக்கு, பெரிய வாழை ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இதாக இருக்குது, எல்லாம் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குமோன்னு யாராவது தூங்கிட்டு இருப்பாங்களா? இல்லை, அப்படியே வாயில் கொசு கண்ணை திறந்துக்கிட்டு வாயை திறந்து முடியலாம் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது 12 பேர் ஸ்லோ மோஷனில் அந்த போகிறாங்க உள்ளே, என்ன அந்த 6க்குள்ளே திருப்பி போகிறாங்க. அந்த மண்ணுக்குள்ளே போய் பெரிய அங்கே இருக்கிற கல், அந்த 6க்குள்ளே நடுவில் அந்த ஆசாரியர் நின்ற இடத்துல இருக்கலாம், அது சுற்றி இருந்த இடத்துல இருக்கலாம், அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? 12 பேர் அவங்களால தூக்க முடிகிற பெரிய பலவான்கள் தான் இருப்பாங்க. பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு ஷோல்டரில் வச்சுக்கிறாங்க. ஷோல்டரில் வச்சு இறங்கி வராங்க பாருங்களேன். அவங்க குனிஞ்சு அந்த கல்லை தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து, இவங்க 12 பேரும் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தை குறிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா 12 கோத்திரத்தையும் அவர் காப்பாற்றி கூட்டு வந்து அந்த கல், அது தாண்டி வந்து ஒரு இடம், அந்த தாண்டி வந்த இடத்துக்கு பேர் தான் கில்கால். தமிழில் என்ன வருது? கில்காலா. கில்காலுன்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க? அந்த கல்லுகளை ஒரு அடுக்கி ஒரு ஹீப், ஒரு சின்ன குட்டி மலை மாதிரி அந்த கல்லுகளை அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சு அது மாத்திரம் இல்லாமல் இவங்க என்னமோ செய்கிறாங்க, அங்கே லேண்டில் இருக்கிற ஒரு 12 கல்லை எடுத்துகிட்டு போய் திருப்பியும் அந்த 6க்குள்ளே போய் அந்த 6க்கு நடுவில் அந்த ஆசாரியர்கள் எங்கே நின்னாங்களோ அந்த இடத்துல அந்த கல்லுகளை குவியலாக வைக்கிறாங்க. இது ஒரு காட்சி அங்கே நடக்குது. என்ன இந்த காட்சி? யோசித்து பார்க்கணும். என்ன இது நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வேறு டைமில் செஞ்சுக்கக்கூடாதா? யோசித்து பாருங்களேன், அவங்களுடைய மைண்ட் செட்டை யோசித்து பாருங்கள். நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு தெரியும், இல்லைனா வீடு காலி பண்ணிட்டு போகிறோன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா சாமான மூட்டையும் முடச்சுலையும் எடுத்து கட்டிக்கிட்டு போகும்போது நம்ம மைண்டு எவ்வளோ கலங்குது இல்லைங்களா. அது எவ்வளோ வேலை இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, இவ்வளோ கூட்டம் கிளம்பி போகும்போது அதுவும் 6 நிற்க வச்சுட்டு போகணும் இல்லைங்களா. 6 இந்த பக்கம் நிற்குது, இவங்க போகணும், எவ்வளோ டென்ஷனு, எவ்வளோ வேலை, எவ்வளோ அக்கறை, யோசுவாவுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கு, அதையெல்லாம் விட்டு புட்டு அந்த இடத்துல அந்த 6 அப்படியே நிற்க வச்சு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வைக்கிறாருன்னா சாதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன், மற்ற டைமில் செஞ்சுக்கலான்னு விடக்கூடாதா? ஆறு போகட்டும், விடுங்க, அது வந்துடப்போகுதுன்னு அதை விட்டுட்டு செய்யக்கூடாதா? அதை நிற்கட்டும், இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் கண்கூட பார்க்கும்படிக்கு இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்க, அந்த 12 கல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு குவியலை கட்டுங்கன்னா அது எவ்வளோ முக்கியமான காரியமாக இருக்கணும் என்பதை தான் நமக்கு உணர்த்தப்படுது. பாருங்களேன், ஏன்னா வேறு டைமில் லீஜராக இருக்கும்போது செஞ்சுக்கலாமே, ஆறு போகட்டும், நம்ம முடிச்சிடலாம் அப்படின்லாம் இல்லை. அந்த கல் நான் சும்மா ஒரு சைடு வியூ தான், நோட்டாக படித்தேன். இன்றைக்கும் அந்த கல்லை தோண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு 12 கல், யோர்தானில் 12 கல். எல்லோரும் பைபிள் எவ்வளோ உண்மை என்பதை பாருங்கள் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கும் அது கண்டுபிடிச்சி அதெல்லாம் இருக்குது, இந்த 12 கல். ஏன்னா பைபிளில் இருக்கிறத பார்த்து தான் உலகத்தில் இருக்கிறது உண்மைன்னு நம்ம நம்பணுமே தவிர, உலகத்தில் ஒரு காரியம் கண்டுபிடிச்சாங்கன்றதை வச்சு பைபிளை நம்ம நம்பக்கூடாதுங்க. அந்த நிலைமைக்கு நம்ம வரணும் விசுவாசத்தில். பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற காரியம்தான், உலகத்தில் இருக்கிற காரியம் எது? எல்லாம் போய் நிறைந்த உலகம், நியூஸில் போய், எல்லா இடத்துலையும் போய், எல்லாம் சத்தியம் ஒன்றே வேதம் மட்டும்தான் இல்லைங்களா? இந்த உலகத்திலே கடவுள் பேசுகிற வார்த்தை இது ஒன்று தான், உலகத்தில் எல்லாமே போய் தான். அந்த உலகத்தில் சொல்கிற ஒரு காரியத்தை வச்சா பைபிள் உண்மைன்னு நம்ம நம்புறது? யோசிச்சு பாருங்களேன், இல்லை. பைபிளில் 12 கல் இருந்தால் அதை வச்சு தோண்டி பாரு, சத்தியமாக கிடைக்கும் அந்த 12 கல். அதைத்தான் நம்ம நம்பணும். பாருங்களேன், அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் இன்னும் கண்டுபிடிச்சாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம பார்த்தா கண்டிப்பாக இருந்திருக்கோம், நமக்கு சந்தேகமாக இருக்கக்கூடாது. ஆகவே அது பாருங்கள், அந்த மாதிரி புல்லரிக்கிற மாதிரி ஒரு சீன் அவங்களுக்கு அப்படியே இருக்கும்போது, அந்த ஒரு அவங்க அந்த 12 ஆளுங்களை போய் அந்த கல்லை குவியலை அவங்க கட்டுறாங்க. என்ன நடக்குது? இதை நடந்த பிறகு ஒரு விதத்தில் இந்த கல்லுங்க அங்கே நிற்கிது. பாருங்களேன், சதா காலம் இன்றைக்கும் நிற்கிற அளவுக்கு அந்த கல்லை அவர் கட்டி விட்டுருக்கிறார். அந்த கல் ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்க திருப்பி யாராவது யோர்தானுக்கு கடந்து திருப்பியும் வனாந்திர பாவ வாழ்க்கையில் போகணும்னு போனாங்கன்னா, அவிசுவாசத்தில் போகணுன்னு போகணும்னா, அந்த கல்லையே அவங்கள பார்த்து கத்தும், நான் முட்டாளுங்கன்னு. அது புதிய பாலியும் அங்கங்கே வருது. ஞானஸ்தானம் பண்ணும்போது யோவான் ஸ்தானம், அவர் என்ன சொன்னார்? ஆபிரகாம் பிள்ளைங்கன்னு சொல்கிறியா, இந்த கல்லுகளே உங்களை பார்த்து, இந்த கல்லுகளில் இருந்து ஆண்டவர் ஆபிரகாம் பிள்ளைகளை எடுத்துகிட்டு வருவார்னு அந்த கல்லுங்களை தான் பார்த்து சொன்னார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவன் சொன்னார், இவங்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் மௌனமாக இருந்தால் இந்த கல்லுகளே பார்த்து கத்தையான்னு, இந்த கல்லுகளை குறித்து தான் அவர் சொன்னார். பாருங்களேன், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அந்த கல்லுகள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. இந்த என்ன நடக்குது? சரி, இவங்க கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு, இங்கேயும் யோர்தான் நதியில் அந்த கல்லை அடுக்கியாச்சு. அதுக்கு அடிக்கிற பிறகு இந்த ப்ரீஸ் என்ன பண்ணுறாங்க? பாவம், எவ்வளோ நேரத்தான் அவங்க தூக்கிட்டு அங்கே நிற்கிறது. அவங்க நிற்கிறாங்க, நின்ன பிறகு அவங்க அந்த உடன்படிக்கை, அப்போ அதை அவங்களா செய்யலை, ஆண்டவருக்கு அதையும் கட்டளை கொடுக்குறார். அந்த யோசுவா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஒன்றுமே தாங்க செய்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ப்ரீஸை வர சொல்லு, யோசுவாவுக்கு சொல்கிறார். யோசுவா அப்போ ப்ரீஸ் கட்டளை கொடுக்குறாரு, அந்த ப்ரீஸு வராங்க. வந்த உடனே அவங்க வந்து அந்த உச்சியில் அவங்க காலை எடுத்து மேலே வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது? அந்த நதி ஒரு கர்ஜிப்போடு எப்படி வந்திருக்கும், ரஷ்யமாக பிடிச்சி வச்சுருக்கிற நதியினா சும்மா டேம் திறந்து தண்ணி வர மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டு வருது. அவங்க காலை எடுத்து வச்ச செகண்டில் அது அடிச்சுக்கிட்டு வருது. என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், இயற்கையாக நடந்ததுன்னு இருக்க முடியுமா? தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்கிறார், அதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பார்க்குறோம். இது மாத்திரம் இல்லை, கடவுளுடைய சர்வ வல்லமையினுடைய ஒரு அற்புதத்தை இங்கே பார்க்குறோம். அதை இங்கே என்ன செய்கிறாரு? ஒரு கில்கால் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கல்லை குவிச்சு வச்சிருக்கிறார். கல்லை குவிச்சு வச்ச பிறகு கில்கால்ன்ற ஒரு வார்த்தை, ஒரு ஊருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்களுடைய அவமானம் புருண்டு உருண்டு ஓடிவிட்டு ஓடிருச்சுன்னு அர்த்தம். எங்களுடைய அவமானம் உருண்டு ஓடிருச்சு. அந்த யோர்தான் நதி எப்படி உருண்டு 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 திருப்பி வந்து ஓடிருச்சோ அதே மாதிரி தான் ஆர் ரிப்ரோச் ரோல்ட் பேக் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்க நான் யோசித்து பார்க்குறேன், அந்த செங்கடலை கடந்து வந்த பிறகு மோசேவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன செஞ்சாங்க? ஒரு பாட்டை பாடி பார்ட்டியாக டான்ஸாக பாட்டாக அங்கே பார்க்கணுமே. ஐயோ, மோசே ஒரு பாட்டை பாடுறாரு, மிரியம் அந்த மியூசிக்கை எடுத்துக்கிட்டு ஒரே டான்ஸு, என்ன ஆனந்தம், கட்டுப்படுத்த முடியுமா அந்த சந்தோஷத்தை? சும்மா நாடகம் பண்ணி தான் டான்ஸ் பண்ணக்கூடாது நம்மன்றோம் அப்படிங்களா, ஒன்றுமே சந்தோஷம் இருக்கா, சும்மா நாடகம் போடுவேன் டே பெரிய ஆனந்தம் வந்துட்டோமா, அதெல்லாம் நாடகம். உண்மையாகவே ஆனந்தத்தில் மகிழ்ந்து ஆண்டவர் செஞ்சதில் மகிழ்ந்து இருந்தால் நீங்கள் டான்ஸ் பண்ணால் நான் அலோவ் பண்ணுவேன் சாச்சில், அப்படி யாருக்காவது வந்துச்சுன்னா அப்படியெல்லாம் நாடகம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. உண்மையாகவே வந்துச்சுன்னா ஆவி வந்து ஆடக்கூடாது, அதெல்லாம் தவறு. உண்மையாகவே உங்கள் பக்தியில் மோசே மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சுருந்தா அலோவ் பண்ணலாம் நம்ம. பாருங்களேன், டான்ஸ் அப்படி இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் இவங்க இந்த யோர்தான நதியை கடந்து வந்த பிறகு நிச்சயமாக பெரிய பார்ட்டி இருந்திருக்கும் கில்காலில் அன்னைக்கு. யோசிச்சு பாருங்கள், பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். ஏன், ஆண்டவர் தங்களுடைய அவமானத்தை எல்லாம் எடுத்துட்டார். சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத ஆனந்தம் அந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கோங்க. ஏன் பாருங்களேன், அந்த நைட்டு டைம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு. நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டுக்கிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சு பயங்கரமாக கிராண்டாக அவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன், சாதாரணமாக இது ஐயோ எத்தனை நூற்றாண்டு இதுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அவங்க சந்தோஷத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா, அவங்க நிலைமையிலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கணும். எத்தனை நூற்றாண்டு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், எத்தனை செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி, அது கடந்து எத்தனை நூற்றாண்டு, 400 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்து அவமானப்பட்டாங்களே, எவ்வளோ கேவலப்பட்டாங்க. அது கடந்து ஆண்டவர் எகிப்தில் இருந்து அவங்களை கூட்டு வந்து எகிப்தில் தங்களுடைய விசுவாசத்தினால அவங்களுக்கு அவிசுவாசத்தினால வந்த அவமானம் எவ்வளோ. எகிப்தெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம், போனாங்க பெருசாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு, இன்னும் ஏம்லெஸ்ஸாக வனாந்திரத்தில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில, 40 வருஷம் சுற்றிட்டு இருக்காங்கன்னு ஊரெல்லாம் தங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு புரியுதுங்களா, அந்த அவமானம் எல்லாம் உருண்டு ஓடிட்ட ஒரு நாள், தாங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, காலாகாலமாக தங்களுடைய மூதாதையர்கள் எல்லோரும் கனவு கண்ட பூமிக்கு அதில் நிற்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நிற்கிறாங்க, அவங்க கால் கீழே அந்த பூமி இருக்கு. அவங்களுக்கு இருந்த ஆனந்தமே சந்தோஷமே அங்கே தான் பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். பாருங்களேன், பெரிய பாட்டி ரொம்ப ஆனந்தம் சந்தோஷமாக அவங்க பூரித்து போயிருப்பாங்க. இன்னொரு மாத்திரம் இல்லை, எபிரேயர் ஈப்ரூன்றதுக்கு ஒரு அர்த்தமே நதிக்கு அப்புறம் இருந்து வந்தவர்கள், தெரியுங்களா. ஈப்ரூன்ற வார்த்தைக்கு நதிக்கு அப்புறம் இருந்து வந்தவர்கள், அது ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கொடுத்துருந்தார் அந்த பேர் அவங்களுக்கு. அது நிறைவேறின நாள், நதிக்கு அப்புறத்திலேருந்து கடந்து வந்தவங்க ஈப்ரூ, சாதாரணப்பட்டவங்க இல்லை. நான் நினைக்கிறேன் யோசுவாவும் அங்கே ஸ்டெப்பு போட்டிருப்பார், நல்லா டான்ஸ் ஆடிருப்பார், அவருக்கு இருந்த சந்தோஷம் அப்பா பாப்பா என்ன ஆனந்தம், தேவுட் ஹவ் பீன் ரிஜாய்ஸிங் இல்லைங்களா. அப்போது லேட் நைட்டு வரைக்கும் அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்கின பிறகு, எல்லாரும் தூங்கினா ஒரு கண்ணுக்கு ரெண்டு கண்ணுகளுக்கு தூக்கமே வராது. யார், யோசுவா தான். என்ன பண்ணியிருப்பார், ஒருவேளை கற்பனை தான் பண்ணி பார்க்குறோம். அவருக்கு இருந்த நன்றி ஆனந்தத்தில் அந்த தீ அங்கே மங்கி எரியுது, நைட் ஆயிடுச்சு, மங்கி எரியும் போது அந்த இதில் அந்த கல்லையே ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஏன் அந்த கல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த கல்லை பார்க்க அந்த ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை ஃபாஸ்ட் ரீவைண்ட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி அது தன்னுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். யோசுவாக்கு நிச்சயமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஏன், அது திருப்பி போட்டு பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு அதை யோசித்து பார்த்துருப்பார். ஏன், அது ஒரு பெரிய அற்புதம். அந்த 19வது வசனத்தில் அதுக்கு டேட்டும் சொல்லப்படுறத பார்க்கலாம் இல்லைங்களா. எந்த நாள், 10வது நாள். அந்த நாளில் தான் அவங்க எகிப்தில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, 40 வருஷத்துக்கு முன்பதாக பஸ்கா பண்டிகைக்கு அந்த ஆடை செலக்ட் பண்ணி வச்சாங்க. அந்த நாள் அது செலக்ட் பண்ணி அது கடந்து 4வது நாள் தான் பஸ்கா பண்டிகை இல்லைங்களா. அந்த நாள் தான் எகிப்துக்கே பயங்கர 1வது பேராங்கெல்லாம் செத்து அது எவ்வளோ, இப்போ 4வது இப்போ அந்த 10வது நாள், இன்னும் 4 நாளில் அவங்க பஸ்காவை கொண்டாட போகிறாங்க இல்லைங்களா. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பார்க்க, அந்த வனாந்திர கடந்த அந்த சிங்களர் கடந்த சீனெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆகவே இந்த கல்லுகள், கில்காலில் இருந்த கல்லுகள் ரொம்ப முக்கியமான பிளேஸ் யோசுவாக்கு, ரொம்ப முக்கியமான பிளேஸ். என்ன அழகு தெரியுங்களா, அந்த இடத்த தன்னுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸாக அவர் மாற்றிக்கிட்டார் யோசுவா. இன்னமே படிக்க போகிறோம் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, யோசுவா எப்போல்லாம் ஒரு போருக்கு போகிறாரோ, அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த போருக்கு நடுவில், அந்த போரில் ஜெயிச்சிட்ட பிறகு வந்து போகிற இடம் எந்த இடம், கில்கால். கில்கால் வந்து போவார். சில நேரங்களில் ஏஹாய் என்ற ஊர், அந்த ஊரில் கூட அவர் தோற்று போயிட்டார். ஒரு அவங்க பாவம் செஞ்சதுனால அவங்க தோத்துட்டாங்க. அந்த சோர்ந்து மன உடைஞ்ச நேரத்துலேயே அந்த மனுஷன் எங்கே தெரியுமா வந்தார்? கில்காலுக்கு தான் வந்தார். ஏன் கில்காலில் தான் ஆண்டவர் அவர் அடிக்கடி சந்தித்தார். ஏன் கில்கால்? ஏன் அப்படின்னா, யோசுவாவுக்கு தன்னுடைய போருக்கு தேவையான தைரியமோ, தன்னுடைய போருக்கு தேவையான ஞானமோ, தன்னுடைய வெற்றிக்கு ரகசியமே கில்கால் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த இடம், ஏன் அந்த இடம் அவ்வளோ முக்கியம், ஏன் இந்த ஞாபகார்த்த சின்னமாக ஆண்டவர் அடுக்குன அந்த 12 கல்லுகள் அது அவ்வளோ முக்கியம். செங்க அந்த கடை அந்த ஆறையே நிற்க வச்சு அடுக்கி வச்சு அந்த கல்லை கொடுத்துருக்கிறாருன்னா சும்மாவாது இல்லை, அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஏன் எப்போல்லாம் யோசுவா டயர்டாகி போனாரோ, சோர்வடைந்து போனாரோ, அந்த டைமில் அவர் ஓடுற இடம் எது? கில்காலுக்கு ஓடி போய் கர்த்தர் தன் தேவன் தனக்கு என்ன செஞ்சார் என்பதை அந்த கல்லுங்களை பார்த்து தியானித்து பலம் கொண்டு திருப்பி சிங்கமாதி போருக்குள்ளே பாய்வதற்கு பலம் அவருக்கு அங்கே தாங்க கிடச்சிச்சு. இந்த கில்கால் ஆஃப் ஜாஷுவா அதை தான் பார்க்கணும். ஏன் இந்த கல்லுகளுடைய நோக்கம் என்ன, இந்த கல்லுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செஞ்ச பெரிய அதிசயத்துக்கு, அவருடைய கிருபைக்கு, அவருடைய வல்லமைக்கு ஒரு நினைவு சின்னம், மெமோரியல் அப்படின்வாங்க. மெமோரியல் பாருங்களேன், 7வது வசனத்திலையும் சொல்லப்படுது, 20வது வசனத்திலையும் நமக்கு சொல்லப்படுது. 20வது வசனத்தில் படிங்களா,
அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிள்ளைகளை கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள், பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார்.
பாருங்களேன், ஒரு நினைவு சின்னம், ஒரு மெமோரியல். ஒரு நினைவு சின்னம்னா நம்ம நினச்சிக்கிற மாதிரி இல்லை. ஈப்ரூ எப்ரேயர் வார்த்தையில் நினைவு சின்னம்னா அவங்க ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி இல்லை. அந்த வார்த்தையில் என்னென்னா, ஒரு நினைவு சின்னம்னா ஒரு அந்த காரியத்தை பார்த்தாங்கன்னா அந்த காரியம் நடந்ததை ஃபுல்லாக ரீவைண்ட் பண்ணி அவங்க மைண்டில் பார்ப்பாங்க. என்னென்னலாம் நடந்துச்சுன்ற டீட்டெயில் அவங்க நினச்சி பார்த்து எந்த அளவுக்கு அதை நினச்சி நினச்சி பார்ப்பாங்கன்னா அவங்க மைண்டில் அது நிறைஞ்சி அவங்க இருதயம் கொழுந்துட்டி எரிந்து ஒரு தீர்மானம் எடுக்கும்படிக்கு அவங்க இருதயத்தை பாதிக்கிற அளவுக்கு அதை நினச்சி பார்ப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம என்னை நினைத்து பாருங்கன்னா நம்ம சும்மா நினச்சி பார்த்துக்கிறது இல்லை, அவங்க மைண்டு உணர்ச்சிகள் நிறைந்து ஆண்டவருக்கு மீண்டுமாக தாங்கள் ஒப்பு கொடுக்குற அளவுக்கு, ஒரு செயலுக்கு தங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு அதை நினச்சி பார்க்கணும், அதான் அர்த்தம். பாருங்களேன், உங்களுக்கு நினைவு சின்னம் அப்படின்னு ஆண்டவர் அங்கே வைக்கிறார். அதை வந்து யோசுவா மாத்திரம் இல்லைங்க, அந்த ஜனங்களும், அந்த ஜனங்களுடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும், இதை அவர்கள் பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை அவங்க நினச்சி பார்க்கணும். இது வந்து ரெகுலராக நினச்சி பார்க்கணும்னு வச்சுருக்கிறார். ஏன் நினச்சி பார்த்து அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் இதை நினைக்கும் போது அவங்க வாழ்க்கை நிலை மாறும், அவங்க சூழ்நிலை மாறும். பாருங்களேன், இதை நினைச்சு என்ன சொல்றாரு 23ல,
பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும்,
உங்கள் தேவனாகிய பயப்படும்படிக்கு நீங்க இதை நினைச்சு பார்த்து, நான் சொன்ன மாதிரி நினைச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, கர்த்தருக்கு பயம் உங்களுக்குள்ள வரும், ஆண்டவர் மேல அன்பு உங்களுக்கு வரும், அவருக்கு பயந்து வாழுகிற உறுதி உங்க மனசுல வரும். அப்படி நினச்சி பார்க்கணும். பாருங்களேன், சும்மா நினச்சிக்கிறது இல்லை. ஆகவே இந்த இது ஒரு நினைவு சின்னமாக, அவங்க வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு நினைவு சின்னமாக இனிமேல் இருக்கும்படிக்கு, இந்த நாள் வரைக்கும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அதை வச்சாருங்க. இந்த நாளில் 3000 வருஷம் ஆச்சு, அந்த கல்லுங்க இன்னமும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், இது இதை நினச்சிங்க ஆண்டவர் உங்களை பயப்பட வைக்கும். முழு இஸ்ரவேல் சரித்திரத்தில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி உள்ள யூதர்கள் யாருமே அவங்க அவங்க வாழ்க்கையில் கில்காலுக்கு பிரயாணம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப சோர்ந்த நேரங்களில் பல நேரங்களில் போய் அந்த கல்லுக்கு முன்பதாக பல மணி நேரம் நின்று அதை கவனித்து உத்து பார்த்து இந்த இதை செஞ்சுருக்கிறாங்க. ஏன் இதை செய்யும் போது அதை ரீவைண்ட் பண்ணி அவங்க நினைக்கும் போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள அந்த மனசு பாதிக்கப்பட்டு கர்த்தருக்கு மீண்டுமாக ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு உறுதி அவங்களுக்கு ஏற்படுது. அதை நினச்சி பார்க்கும்போது என்ன ஆகும், நம்ம பிள்ளைங்க நம்மளை கேட்கும் இல்லைங்களா. அது சொல்கிறார், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் அதை அவ்வளோ பக்தியாக அதை பார்க்கும்போது, அவ்வளோ கவனமாக அதை பார்க்கும்போது உங்கள் பிள்ளைங்க என்ன கேட்கும், என்னப்பா இந்த கல்லில் இருக்குது, பெரிய மியூசியம் பீஸ் மாதிரி வந்திருக்கிறீங்க பார்க்குறதுக்கு, தாஜ்மஹாலில் பார்க்குற மாதிரி இப்படி ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, என்ன இருக்குது இந்த கல்லில், என்ன இருக்கு, நான் என்ன சொல்லணும், உன் பிள்ளைக்கு இதை பற்றி நீ விவரித்து சொல்லணும். பாருங்களேன், ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல எவ்வளோ கவனம் காட்டுறாருன்றதை பாருங்கள். ஏன் பிள்ளைங்க எப்படியா இருந்துட்டு போ, சின்ன பசங்கன்றதில் இருக்கிறாரா பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்க, யூ டீச் யுவர் சில்ட்ரன், அந்த பிள்ளைங்களுக்காக இது வச்சுருக்கிறார், அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணுன்றத உறுதியாக எவ்வளோ ஆர்வமாக சொல்கிறார். அதோட பொறுப்பை யார் தலைமையில் போடுறாரு, சண்டே ஸ்கூல்லையா, சபை தலைமையிலையா, இல்லை பெற்றோருங்க நீங்கள் செய்யணும். நீங்கள் அதை உத்து பார்க்குற விதத்தை பார்த்து உன் புள்ள கேள்வி கேட்கணும், ஏன்பா இந்த பைபிளை இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. இதில் இருக்கிறத நீங்கள் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிற கடமை நமக்கு தாங்க இருக்குது, நமக்கு தான் இருக்குது. நம்ம நம் பிள்ளைங்களுக்கு நம்ம மறுஜென்மம் கொடுக்க முடியாது, அது கர்த்தர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா. நம்ம செய்யக்கூடியது ஏன் புள்ளன்னு இருக்கும்போது கர்த்தருடைய எந்த பெரிய செயல்களும் என் பிள்ளைக்கு தெரியாமல் நான் அதை வளர்க்க மாட்டேன் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கக்கூடாது நம்ம விசுவாசிகளாம். யோசிச்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்குது, சிறு பிள்ளைங்க இருக்குது. மோசே வந்து 5 வருஷம்தான் அவங்க உண்மையான தாய்கிட்ட இருந்து அப்புறம் ஃபேரோகிட்ட போயிட்டார் இல்லைங்களா. 5 வருஷம்தான் அந்த புள்ள பால் கொடுத்து அது வளர்ந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த 5 வருஷம் அந்த தாய் சொல்லி கொடுத்த பாடம் 33 வருஷம் 40 வருஷத்தில் அந்த மனுஷனுக்கு உணர்த்தப்பட்டு மனம் திரும்ப வந்து எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய வச்சுச்சு. நமக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன், எங்கள் வீட்டில் அவன் பால் குடித்ததை விட ஆண்டவருடைய சத்தியத்தை ஊட்டி வளர்த்தது தான் ஜாஸ்தி. டெய்லி இன்றைக்கி கூட அந்த ஸ்டோரி நைட்டு சொல்லலைன்னா தூக்கம் வராது. நான் 10-11 மணிக்கு தான் வருவேன். வரும்போது ஃபோன் பண்ணி டேடி ஸ்டோரியை சொல்லுன்னு நான் ஃபோனில் காரில் ஸ்டோரி சொல்லிட்டு வருவேன். அவர் அதை கேட்டுக்கிட்டே மொபைலில் அப்படியே தூங்கிடுவான். அந்த பழக்கத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்படுத்துங்க உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு. அது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி கதைக்கு பிள்ளைங்களுக்கு அரைச்சமாகவே அரைக்க முடியாது. இது நேற்று தான் சொன்னேன்னு அது சொல்லிடும் இல்லைங்களா. அரைச்சமாகவே நம்ம அரைக்க முடியாது. புதுசு புதுசாக கற்று கதைகளை நம்ம படிச்சுக்கணும். ஐயோ நாளைக்கு சொல்லணுமே, நம்ம உண்மையாக சொல்கிறேன். நான் நான் விட்டால் 1 மாதத்துக்கு 1 கதையாக தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு அப்படி பிடிக்காது, புது புதுசாக படிக்கணும். அதனாலேயே நான் ரொம்ப பயம் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நிறையா டெய்லி அப்டேட்டாக இருக்கணும் நான், இல்லைன்னா பழைய கதையாயிரும். அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கும் உதவியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் உதவியாக இருக்கும். அதை ஒரு பார்த்துக்கணும். பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ அக்கறையாக இருக்கார், அந்த பொறுப்பை நம்ம மேலே தாங்க கொடுக்குறாரு. பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவர் வந்து நம்மளையும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கில்காலை கட்டுவதற்கு கட்டளை இடுகிறார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கல்லுகளை குவித்து ஒரு ஒரு பெரிய இதாக ஆக்கி ஒரு கில்காலை கட்டி அதை நம்ம தியானித்து நம்ம இருதயத்தை அடிக்கடி புதுப்பித்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும்படிக்கு நம்மளும் வாழ்க்கையில் கில்காலை கட்டி வைக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமாக வேதத்தில் சொல்லப்படுது. நினைவு சின்னங்கள், ஆண்டவருடைய அற்புதமான செயலுக்கு நினைவு சின்னங்களை குவித்து நம்மளும் வைக்கணும், குவித்து நம்மளும் வைக்கணும். பாருங்களேன், அதை எப்படி வைக்கணும், ஒன்று தான் ஆண்டவர் நமக்கு செஞ்சுருக்கிறாரா, அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. நினச்சி பார்த்து எல்லா கொடா கோடி காரியங்களும் செய்திருக்கிறார், கொடா கோடி சாகுக்கு சொல்லுவாங்க. என்ன செஞ்சார் ஒரு 2 சொல்லுங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா. அப்படி நம்ம அர்த்தம் இல்லாமல் போகக்கூடாது. என்ன செஞ்சாருன்னு ஆழமாக அதை நம்ம உணர்ந்து தியானித்து ஒன்றுன்னா ஒன்றுன்னா ஒன்றுன்னாய் அதை மலையாடிக்கி வச்சு அதை பார்த்து நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ அந்த இடத்துல போய் அதை பார்த்து நம்ம நன்றியில் பெருக்கினவர்களாக வரணும்னு ஆண்டவருடைய விருப்பம் இருக்குது, சித்தம் இருக்குது. ஏன் அதை பாருங்களேன், அது சிம்பிள் கல்லுங்களாக வச்சுருக்கிறார். ஒருவர் ஒரு கோபுரம் கட்ட சொல்லியிருந்தா, ஒரு பெரிய ஒரு படங்க வரைய சொல்லியிருந்தா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஆராதனையாக கூட பண்ணியிருந்திருப்பாங்க, கடவுளாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதே அதனால் சிம்பிள் கல்லுங்க, அதில் ஒன்றுமே இல்லை பார்க்குறதுக்கு. ஆனால் அதை பார்க்கும்போது நம்ம மைண்டெல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்றத நினச்சி பார்க்குற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு வைக்க சொல்லியிருக்கார். இது வேதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் செய்கிறத பார்க்கலாம். ரொம்ப இது ரொம்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. பாருங்களேன், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியமானது. முழு இந்த அதிகாரமே என்னங்க சொல்லுது, ஏன் ஒரு அதிகாரம் எழுதி வச்சுருக்கார், 4வது அதிகாரம். இந்த அதிகாரமே நம்மளை எல்லோரையும் அழைக்குது, ஓ கில்கால் எங்கே, அதான் கேட்குறேன். உன்னுடைய நீ ஒரு கில்காலை வச்சிருக்கிறியா, கட்டியிருக்கிறியா, எங்கே வேர்சியா கில்கால்? அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இங்கே கேட்குறார். பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். பாருங்களேன், அதை குறித்து ஆண்டவர் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறார் தெரியுமா? தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் அதை செஞ்சதாக பார்க்கலாம். அவர் செஞ்சுட்டு அடுத்ததாக என்ன செய்கிறாரு? சிருஷ்டிப்பை பண்ணார். பெரிய செயல், உலகத்தையெல்லாம் உருவாக்கி, எல்லாத்தையும் உருவாக்கியா. ஆறு ஒன்றாவது நாளில் என்ன, அதில் பெரிய கன்ஃபியூஷன், ஏன்ப்பா எனக்கு என்ன பிடிச்சி அதை வேர்ல்டை பண்ணாரா, சன்னை பண்ணாரா, அதை பண்ணாரான். ஒன்றாவது நாளில், ரெண்டாவது நாளில், மூணாவது நாள், அஞ்சாவது, ஆறாவது நாள், ஏழாவது நாள் என்ன பண்ணார்? ஓய்வெடுத்தார். ஏன் ஓய்வெடுத்தார்? நாம் ஓய்வு நாளை நினைப்பாயாக. ரிமம்பர் டு கீப் த சாபத் ஹோலி. ரிமம்பர், ஏன் ரிமம்பர் பண்ணும்? யோசிச்சு பாரு, நீ மறக்கிற ஜாதி. நீ ரிமம்பர், நீ ரிமம்பர் பண்ணணும். சிருஷ்டிப்புலேயே அதை பார்க்குறோம், பராமரிப்பில் பார்க்குறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன் மீட்பில் பார்க்குறோம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்ட வந்தனும்? பஸ்கா பண்டிகையினுடைய நோக்கம் என்ன, பிரதானமான நோக்கம்? அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லைங்களா, ஞாபகப்படுத்தணும். ஏன் புதிய ஏற்பாடில் நமக்கு இருக்கிற ஞாபகார்த்தம், நினைவு சின்னம் என்ன? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவர் வைக்கல, ஏன் அப்படி வைக்கணும்? ஏன் ஆண்டவரே வைக்கிறீர்? ஏன்னா அந்த நினைவு கூறுறதுல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட பெரிய காரியங்கள் வேற இல்லை. ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், அதை நாம் செய்யாதவர்களாக இருந்தோமானால் பெரிய இழப்பு நமக்கு ஏற்படுது. ஏன்னா நம்ம மறக்கிற ஒரு ஜாதி, மறக்கிற ஆண்டவர் செஞ்ச பெரிய காரியங்களை உடனே மறக்கிற ஒரு ஜாதி இல்லைங்களா, மறந்து போய். ஏன்னா நம்ம வீழ்ச்சி அடைந்த நம்மளுடைய இயற்கையில், பாவ இயற்கையில் நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பாய்சன் என்ன, ஆண்டவர் செய்த நல்ல காரியங்களை எவ்வளோ சீக்கிரம் மறந்துடணுமோ மறந்துடுவோம் பாருங்களேன். அதனால் பெரிய இழப்பு. இஸ்ரவேல் ஜனங்க இதுக்கப்புறம் கெட்டு போனதுக்கு ஒரு பிரதானமான காரணம் சங்கீதங்கள் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு சங்கீதம் படிப்போம். 78வது சங்கீதம் நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த முழு சங்கீதமே ஒரு புலம்புது. மறந்து போனதுனால அவங்களுக்கு வந்த சாபங்களை குறித்து புலம்புது. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் பட்டாங்க பாருங்களேன். 78 சங்கீதம், 72 படிங்களேன், சாரி 72 வசனங்கள் அதில் இருக்குது. அது எல்லா வசனங்களுமே மறந்து போகிறதுனால வரக்கூடிய கேடுகளை பற்றி சொல்லுது. ஆண்டவர் செஞ்ச காரியங்களை மறந்து போறதுனால 10வது வசனம் படிங்க.
அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள்.
அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, அவர்களுக்கு கீழ்ப்படியாம போனார்கள். இது ரெண்டுக்கும் காரணம் என்ன? கர்த்தருடைய உடன்படிக்கை கீழ்ப்படியில் அவருடைய பேச்சும் கேட்காம போனாங்க. ஏன் இப்படி ஆனாங்க? அவர்களுடைய செயல்களை மறந்தார்கள். கர்த்தருடைய செயல்களை மறந்தவர்களாக நாம் இருந்தோமானால் ஆண்டவருடைய உடன்படி, ஒரே வார்த்தையில் சொன்னால் ஆண்டவருடைய உடன்படிக்கு எந்த ஆசீர்வாதமும் நம்ம கிடைக்க போகிறதில்ல. அது கீழ்ப்படிய போகிற ஆளுங்களும் நம்ம இல்லை. மறக்கிற ஜாதி, ஆண்டவருடைய அதிசயங்களை மறக்கிற ஜாதி பாருங்களேன். அதுதான் பெரிய பயங்கரம். அந்த சங்கீதத்தை நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பார்க்கல. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரின்சிபலுங்க, ஆண்டவர் செஞ்ச காரியத்துக்கு நம்ம ஒரு கில்காலை கட்டி வச்சுருக்குறோமா பர்சனலாக? அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். அது இல்லைன்னா இப்போ ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து பாருங்களேன். அதனோட தீங்குகள் ரொம்ப பயங்கரம். இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. இதெல்லாம் போய் யோசிச்சுட்டு ஐயோ எனக்கு இல்லையே, நான் ஏதாவது செய்யணுமேனு உடனே போய் தீவிரித்து பார்க்குறதில்ல. ஆ, இன்னொரு சிரமம் நல்லா இருந்துச்சு, போன வாரம் ஒன்று கேட்டு போக வேண்டியது, வாழ்க்கை இன்னும் கீழே 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 மிசரபிளாக ஆக வேண்டியது, ஆனால் ஏன் ஆண்டவர் ஒன்றும் அது இது அற்புதம் ஏன் வளர மாட்டேன்றோன்ற யோசிக்கிறது. அப்படி இருந்தால் நம்ம எப்படி வளருவோம்? யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளோ சீரியஸு பாருங்களேன். அந்த சங்கீதம் படித்து பாருங்கள், அதனாலேயே எவ்வளோ அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்றதை பார்க்குறோம். ஆகவே நம்ம பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் எனக்கு செஞ்ச அதிசயங்களை குறித்து தியானித்து ஒரு நினைவு சின்னமாக கில்காலை நான் கட்டி வச்சிருக்கிறேனா? ஆண்டவர் கடந்த காலத்தில் செஞ்ச அதிசயங்கள், நிகழ்காரியத்தில் செய்கிற அதிசயங்கள், ஐசாயெல்லாம் போட்டிருக்க அவர் செஞ்ச அதிசயங்களை நினச்சி நினச்சி பார்க்கும்போது 51 போட்டிருக்கு. 10 வசனங்கள் நினச்சி நினச்சி பார்ப்பாங்க. 11வது வசனம் என்ன வந்துருமா, திடீர்னு பாட்டாக மாறிடும் அந்த தீர்க்க தரிசனம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு சில சங்கீதம் படிங்களா, 119:52. சங்கீதம்.
கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாயத்தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை கேட்டுகிறேன்.
கர்த்தாவே, ஆதி முதலான உன்னுடைய ஆர்டினன்சஸ், உன்னுடைய செயல்களை நான் நினைத்து என்னை தேற்றுக்கொள்ளுகிறேன். பாருங்களேன், அதை நினைத்து என்னை தேற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே நம்ம இதை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு பழக்கம், இஸ்ரவேல் இந்த பழக்கத்தை அவர்கள் மறந்ததினால், இது செய்யாததினால், கர்த்தருடைய செயல்களை அவர்கள் மறந்ததினால், அதனால தான் இப்போ சங்கீதங்கள்லாம் போட்டிருக்கு. தீர்க்க தரிசனத்திலலாம் நீங்கள் படித்து பார்க்கலாம், சில வசனங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய செயல்களை மறந்தார்கள் மறந்தார்கள் மறந்தார்கள், அதனால தான் இப்படி ஆனார்கள் அப்படின்னு அவங்கள பற்றி குற்றம் கூறுறத வரும். ஆகவே நமக்கு இயற்கையாக இருக்கிறது என்ன தெரியுங்களா, நமக்கு ஏற்பட்ட அவமானமோ, நமக்கு ஏற்பட்ட கஷ்டமோ, நமக்கு ஏற்பட்ட கேவலமோ, அதை ரொம்ப மனசில் வச்சுக்குவோம். ஆனால் நமக்கு கிடைச்ச கிருபை, நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள், நல்ல காரியங்களை கூடிய சீக்கிரம் மறக்கிற ஆளுங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம மைண்டில் ஆண்டவர் பெரிய காரியங்களை, நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறார், அதெல்லாம் செதறி இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து ஒரு கில்கால் கோபுரத்தை நம்மளும் கட்டணும். அது கட்டும் போதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், பெரிய நன்மையை அது நமக்கு ஏற்படுத்தும். அதை சிந்திக்கும் போது, அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விசுவாசம், ஒரு வல்லமை, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஆகவே இந்த பகுதி நம்ம முடிப்போம். 4வது அதிகாரம் நமக்கு என்ன அழைப்பு கொடுக்குது, பில்ட் யுவர் கில்கால். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் நமக்கு செஞ்ச உபகாரங்கள், ஒரு பாஸ்டரா என்னுடைய முக்கியமான அழுத்த வேண்டிய ஒரு கடமை என்ன, உங்கள் எல்லாரையும் அதை செய்ய வைக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. நான் எப்படி செய்ய வைக்கலான்னு யோசித்து யோசித்து பார்த்து ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறேன். என்னது, இப்போ இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரத்துக்கு, அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு ப்ரேயர் இருக்குது இல்லைங்களா. அந்த டைமில் அந்த ப்ரேயர் மீட்டிங்கு ஒரு பேர், 12 கல் ப்ரேயர் மீட்டிங் என்ன வைக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2 வாரம் ஒருத்தரை விடாமல் நான் கேட்க போகிறேன். நீங்கள் எழுதிட்டு, நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்களேன், என் ட்ராயிங்கில் வரைஞ்சி வச்சுருக்கேன், 12 கல்லுங்கள் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆண்டவர் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு ஆன வயசு என்ன, ஆயுசு என்ன, அதில் நிச்சயமாக ஒரு 12 பொறுக்கி நீங்கள் எடுக்க முடியும். எடுக்க முடியாது, எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாருங்கன்னு உங்களால் எடுக்க முடியாது. அதை யோசித்து நோட் பண்ணிக்கிட்டு, நம்ம கம்யூனியன் வாரம் முதல் வாரம் வரும் இல்லைங்களா, அடுத்த வாரம், அந்த வாரத்தில் நீங்கள் சபையில் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அது உங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், மற்ற எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச பெரிய அதிசயங்கள், தனிப்பட்ட விதத்தில் செஞ்ச அதிசயங்கள் சுருக்கமாக சொல்லலாம். சில இதெல்லாம் சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம், இது எனக்கு செஞ்சுருக்காரு, அது என் ஆத்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து அதை சொல்ல பாருங்கள். நீங்கள் போய் அதை போட பாருங்களேன், மனசு நன்றினாலேயும் பலத்தினாலேயும் உறுதினாலேயும் எவ்வளோ நிறையும். ஆகவே அதை நம்ம செய்ய போகிறோம். அது ஒரு சஜஷனாக நான் கொடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி கூட நீங்கள் போய் பாருங்களேன், இதை போய் யோசித்து, இதை ஒரு வாட்டி இந்த அதிகாரத்தை படித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ செஞ்சுருக்கிற அதிசயங்களை எனக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம குடும்ப ஜபம்லாம் நடத்துகிறோம் இல்லைங்களா. குடும்ப ஜபம் நடத்தும் போது அந்த நேரங்களில் எல்லாரையும் அவங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு ஷேர் பண்ணிக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா. சில பேர் நீங்கள் செய்யலாம், ஒரு வேளை ஒரு பர்த்டே இல்லைன்னா ஒரு நியூ இயர் இல்லைங்களா, அந்த டைமில் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி உட்காந்து அந்த டைமில் கொஞ்சம் நேரம் நம்ம கில்காலை கட்டக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நினச்சி பார்க்குறது பெரிய ஆசீர்வாதங்க. நம்ம பிள்ளைகளை நம்ம நினச்சி பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, நம்ம சில டைமில் நம்ம பிள்ளைகளை பார்த்தாவே அதுவே அற்புதங்கள் மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா. எத்தனை சில பேருக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் போச்சு, குழந்தையே கிடைக்காதுன்னு கூட சொன்ன ஒரு காலம் உண்டு. அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை பொழைக்குமான்றதை நினச்சிட ஒரு காலம் உண்டு இல்லைங்களா. அந்த குழந்தை பிறந்து தனக்கு இருந்த வியாதியை ஆண்டவர் சரி பண்ணி எவ்வளோ நல்லதாக பண்ணியிருக்கிறாரு, அதை நினச்சி பார்க்கணுங்க. அந்த குழந்தை இன்றைக்கி உயிரோடு இருக்கு இல்லையா அப்படின்னு கடவுள் எப்படி செயல்பட்டுருக்கிறாரு. ஆகவே நம்ம மனசில் செதறி இருக்கிற கல்லுகளை நாம் ஒன்று கூட்டி, நம்ம எல்லாரும் சபையாக குடும்பமாக தனிப்பட்ட விதத்தில் கில்காலை கட்டி இருக்கணுங்க. கர்த்தருடைய செயல்களை எப்பொழுதோ நினைக்கிற மக்கள், சந்தோஷமுள்ள மக்கள், பரிசுத்தமுள்ள மக்கள், ரொம்ப தைரியமுள்ள மக்கள், யோசுவா மாதிரி அவங்க எப்பெல்லாம் சோர்ந்து போகிறார்களோ அந்த கில்கால் கிட்ட போய் ஆண்டவரே எவ்வளோ பெரிய காரியங்களை எனக்கு செய்தவரேன்னு சொல்லி முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எந்திரிச்சு யோசுவா மாதிரி பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு பலனும் திருடனும் தைரியமும் சந்தோஷமும் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுருந்தோம். யோசுவா இப்போ இதுதான் இந்த கல் மலை தான் அவருக்கு, இதை வச்சு தாங்க ஊரே வென்றார் மனுஷன். இந்த கில்கால் தான் ரகசியம் தெரியுங்களா உங்களுக்கு. பார்ப்போம், நம்ம இதுக்கு பார்ப்போமே. கில்காலுக்கு போனார், பழையற்பாடில் பெத்தேல் ஆதியாமத்தில் வந்த மாதிரி அங்கே போய் 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 பலி கொடுப்பாங்க. யோசுவா இங்கே எப்பப்பார் கில்காலுக்கு தான் ஓடுறது. ஏன் இங்கே தாண்ட ஒரு ஞாபகப்படுத்தி அங்கே போய் முழங்கால் படிட்டு சோர்ந்து போகும்போதெல்லாம் முழங்கால் படிட்டு கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சவர், எனக்கு வெற்றியை தருவார் என்ற நம்பி விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து போய் போர் செஞ்சார். நமக்கும் ஆண்டவர் உதவி செய்யட்டோம் இல்லைங்களா. இன்றைக்கி கூட போகலாம், நீங்கள் வீட்டுக்கு போய் கொண்ட நேரம் பாருங்களேன், உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும் போது யோசிச்சு பாருங்கள் வாய்ஸில் ஆண்டவர் செஞ்ச காரியங்களை ஓட விடுங்களேன். தூக்கம் வராது, தூக்கி கொஞ்ச நேரம் தூங்கிடுவோன்னு வைங்களேன், தூங்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே படுத்து மண்டே காலையில் எழுந்திரிச்சு பாருங்களேன் எவ்வளோ தைரியம் எவ்வளோ சந்தோஷம்ப்பா. நாளெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, மகிழ்ந்து இருப்பீங்க. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யட்டோம். ஜெபம் பண்ணுங்கள்.